இரண்டு நாளாகமம் அத்தியாயம் 26. அப்பொழுது யூதா மக்கள் எல்லோரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து அவனைத் தன் தகப்பனாகிய அமத்சியாவின் இடத்திலே ராஜாவாக்கினார்கள். ராஜா இறந்தபின்பு இவன் ஏலாத்தைக் கட்டி அதைத் திரும்ப யூதாவுடன் இணைத்துக்கொண்டான். உசியா ராஜாவாகிறபோது 16 வயதாயிருந்து 52 வருடங்கள் எருசலேமில் ஆட்சிசெய்தான். எருசலேம் நகரத்தாலான அவனுடைய தாயின் பெயர் எக்கோலியாள். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் யெகோவாவின் பார்வைக்கு செம்மையானதைச் செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனைத் தேட மனதுள்ளவனாக இருந்தான். அவன் யெகோவாவை தேடின நாட்களில் தேவன் அவனுடைய காரியங்களை வாய்க்கச் செய்தார். அவன் புறப்பட்டுப்போய் பெலிஸ்தரோடு போர்செய்து காத்தின் மதிலையும் யப்னேயின் மதிலையும் அஸ்தோத்தின் மதிலையும் இடித்துப்போட்டு அஸ்தோத் நாட்டிலும் பெலிஸ்தர்களுக்குள்ளும் பட்டணங்களைக் கட்டினான். பெலிஸ்தர்களையும் கூர்பாகாலிலே குடியிருக்கிற அரபியர்களையும் மெகுனியர்களையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். அம்மோனியர்கள் உசியாவுக்கு வரிகளை கொடுத்தார்கள். அவனுடைய புகழ் எகிப்தின் எல்லைவரை எட்டியது. அவன் மிகவும் பெலங்கொண்டான். உசியா எருசலேமிலே மூலைவாசல் மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் மதில்களின் மூலைகளின் மேலும் கோபுரங்களைக் கட்டி அவைகளை பலப்படுத்தினான். அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமபூமியிலும் அநேகம் ஆடுமாடுகளும் மலைகளிலேயும் வயல்வெளியிலேயும் விவசாயிகளும் திராட்சை தோட்டக்காரர்களும் உண்டாயிருந்ததால் அவன் வனாந்திரத்திலே கோபுரங்களைக் கட்டி அநேக கிணறுகளை வெட்டினான். அவன் வேளாண்மை பிரியனாயிருந்தான். உசியாவுக்கு போர் வீரர்களின் படையும் இருந்தது. அது செயலாளனாகிய ஏயேலினாலும் அதிகாரியாகிய மாசேயாவினாலும் எண்ணிக்கை பார்க்கப்பட்டபடியே ராஜாவின் பிரபுக்களில் ஒருவனாகிய அனனியாவின் கீழ் அணி அணியாக போர் செய்ய புறப்பட்டது. பராக்கிரமசாலிகளான வம்சத்தலைவரின் தொகையெல்லாம் 2600. இவர்களுடைய தலையின் கீழ் எதிரிகளுக்கு விரோதமாக ராஜாவுக்கு துணை நிற்க மிகத் திறமையோடு போர் செய்கிற 307500 பேரான படை இருந்தது. இந்த படையில் உள்ளவர்களெல்லாம் உசியா கேடகங்களையும் ஈட்டிகளையும் தலைக்கவசங்களையும் மார்புக் கவசங்களையும் வில்லுகளையும் கல்லெறிகிற கவன்களையும் ஆயத்தப்படுத்தினான். கோபுரங்கள் மேலும் மதிலின் முனையிலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பயன்படுத்துவதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த இயந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவனுடைய புகழ் வெகு தூரம் பரவியது. அவன் பலப்படும் வரை ஆச்சரியமான விதத்தில் அவனுக்கு அனுகூலம் உண்டானது. அவன் பலப்பட்டபோது தனக்கு அழிவு ஏற்படும் வரை அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய யெகோவாவுக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட யெகோவாவுடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோடு கூட யெகோவாவின் ஆசாரியனான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பின்னே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, யெகோவாவுக்கு தூபம் காட்டுகிறது உமக்குரியதல்ல, தூபங்காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் மகன்களாகிய ஆசாரியர்களுக்கே உரியது. பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம். மீறுதல் செய்தீர். இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக இருக்காது என்றார்கள். அப்பொழுது உசியா கோபங்கொண்டான். அவன் தூபகலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோடு கோபமாக பேசுகிறபோது ஆசாரியருக்கு முன்பாக யெகோவாவுடைய ஆலயத்திலே தூபபீடத்தின் முன்னிற்கிற அவனுடைய நெற்றியிலே தொழுநோய் தோன்றியது. பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் அனைத்து ஆசாரியர்களும் அவனை பார்க்கும்போது, இதோ அவன் தன் நெற்றியிலே தொழுநோய் பிடித்தவன் என்று கண்டு அவனை விரைவாக அங்கேயிருந்து வெளியேறச் செய்தார்கள். யெகோவா தன்னை அடித்ததால் அவன் தானும் வெளியே போக அவசரப்பட்டான். ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் வரை தொழுநோயாளியாயிருந்து யெகோவாவுடைய ஆலயத்திற்கு விலக்கி வைக்கப்பட்டு இருந்ததால் ஒரு தனித்த வீட்டிலே தொழுநோயாளியாக குடியிருந்தான். அவன் மகனாகிய யோதாம் ராஜாவின் அரண்மனை விசாரிப்புக்காரனாயிருந்து தேசத்தின் மக்களை நியாயம் விசாரித்தான். உசியாவின் ஆரம்பம் முதல் கடைசி வரையுள்ள செயல்பாடுகளான மற்ற காரியங்களை ஆமோத்சின் மகனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி எழுதினான். உசியா இறந்த பின்பு மக்கள் அவனை தொழுநோயாளி என்று சொல்லி அவனை அவன் முன்னோர்களுக்கு அருகில் ராஜாக்களை அடக்கம் செய்கிற இடத்திற்கு அருகிலுள்ள நிலத்திலே அடக்கம் செய்தார்கள். அவன் மகனாகிய யோதாம் அவனுடைய இடத்தில் ராஜாவானான்.